உயரமும் உன்னதவுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேரக்கூடாத ஒளியில வாசமாயிருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய மகத்துவம் உள்ள நாமத்தை நாங்கள் தொழுது கொள்கிறோம், படிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காய் சிலுவையிலே அறையப்பட்ட தெய்வமே, தேவனுடைய குமாரனே, எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்கள் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய சித்தம் செய்யப்பட்ட பப்பா, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படட்டும். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாம். ஆவியானவரே, எங்களுக்கு போதியுங்கப்பா, எங்களை போஷியுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆவே ஆவே ஆவேட் பிளீஸ். ஹல்லேலூயா, சொல் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தேவனை ஆராதித்தோம், அவரை தொழுது கொண்டோம். இப்பொழுது நாம் தேவனுடைய வஸ்திரத்தை நாம் கேட்க போகிறோம். என்னுடைய செய்திக்கு ஆதாரமாக தயவு செய்து கூட திரும்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 5 பிளீஸ் மத்தேயு நற்செய்தி நூல் 5:13 நாம் வாசி கேட்போம். மத்தேயு 5:13 நாம் வாசி கேட்போம்.
நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது.
சரி, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது தேவனுடைய வசனம். நான் உங்களுக்கு முன்பு சொல்லியிருக்கிறேன், தேவனுடைய வசனம் என்கின்றது தேவனுடைய குரலாகும். ஓ, த வேர்ட் ஆஃப் காட் இஸ் த மைண்ட் ஆஃப் காட். தேவனுடைய வசனம் என்கின்றது தேவனுடைய குரல். ஆகவே சபையிலே தேவனுடைய வசனம் பேசப்படும் பொழுது நாம் பயபக்தியாக இருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கவனித்து நாம் கேட்க கற்றுக்கொள்வோமாக. இந்த வார்த்தைகளை நாம் அலட்சியம் பண்ணுவோமாக இருந்தால், இந்த வசனங்களை நாம் அசட்டை பண்ணுவோமாக இருந்தால், சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன், நாம் தேவனையே அசட்டைப்படுகிறோம். எல்லாருக்கும் தெரியும், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. அறிவோமே, யோவான் 1:1 நாம் வாசிக்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து வார்த்தை என்று அழைக்கப்படுகிறாரு வெளிப்படுத்துகிற விசேஷத்தை. ஆகவே தேவனை கனம் பண்ணுகிறவன் தேவனுடைய வசனத்துக்கு கருத்தாய் செவி கொடுப்பான். ஆகவேதான் ஏசாயா 66:2 தேவன் இப்படியாய் சொன்னாரு, சிறுமைப்பட்டு ஆவியில நொறுங்கி என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய வசனத்தை கருத்தாய், we have to pay the total attention to the word. தேவனுடைய வசனத்துக்கு அறகுறையாக அல்ல, முழுமையாக பூரணமாக தேவனுடைய வசனத்தை கருத்தாய் செவி கொடுத்து கேட்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவர் இயேசு நாமத்தில் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு பயன்பட்டான். ரைட், இப்ப என்ன கவனிங்க, இந்த 5:13 இயேசு கிறிஸ்து டைரக்டாக சொன்ன வார்த்தை அது என்னவென்றால், நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்க, யூ ஆர் த சோல்ட் ஆஃப் திஸ் எர்த். த வெரி நெக்ஸ்ட் வேர்ஸ், அடுத்த வசனம் சொல்கிறது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம். 13 சொல்கிறது பூமிக்கு உப்பு, அடுத்த வசனம் சொல்றது உலகத்துக்கு வெளிச்சம். இப்ப என்ன கவனி, மலை பிரசங்கம், ஓ அந்த மகிமையான பிரசங்கத்தில் ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை நாம் வாசி கேட்போம். மத்தேயு 5:1 அவர் திரளான ஜனங்களை கண்டபோது மலையிலே ஏறினார், அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்தார்கள், அப்பொழுது அவர் வாய் திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னார். இதை நான் ஏன் அழுத்துறேன் என்றால், நன்றாக கவனிங்க, மலை பிரசங்கம், நன்றாக பிளீஸ் கீப் யுவர் மைண்ட் வாட் ஐ அம் சேயிங். திரளான ஜனங்கள் அங்கே கூடி வந்திருக்கிறார்கள். திரளான ஜனங்கள் கூடி வந்தபடியால் எல்லோருக்கும் கேட்கத்தக்கதாக ஆண்டவர் இயேசு மலையிலே ஏறினார். ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே மலையில் ஏறினார் என்று எழுதப்பட்டிருக்குது. எட்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே அவர் மலையிலிருந்து இறங்கி வந்தார் என்று இருக்கு. என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, இப்ப திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கிறார்கள். ஆனால் ஆனால் மலப்பிரசங்கம் இயேசுவை பின்பற்றின சீடர்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்பதை முதலாவது நான் உங்களுக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புகிறேன். ஏராளமான ஜனங்கள், திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும் இயேசுவை தேடி எப்பொழுதும் மல்டிடியூட் பீப்பிள், ஏராளமான ஜனங்கள் இயேசுவை தேடிக்கொண்டே இருந்தார்கள். யுனோவாய் சிலர் அற்புதங்களுக்காக இயேசுவை தேடினார்கள், சிலர் வியாதிகள் நீங்கி ஆரோக்கியமாவதற்காக இயேசுவை தேடினார்கள், இன்னும் சிலர் அப்பத்தினால திருப்தியாகினபடியால் அப்பத்துக்காகவும் ஆண்டவர் இயேசுவை தேடினார். ஆவேதான் இயேசு டைரக்டாக சொன்னாரு, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானபடியால் என்னை தேடுகிறீர்கள் அப்படின்றார். சோ ஆனா ஒரு சில ஜனங்கள், ஒரு சிறு கூட்டம் ஆண்டவர் இயேசுவோட வாழ்ந்து புறப்படுகிற வார்த்தைகளை கேட்பதற்காகவும் அவரை தேடினார்கள் என்பது மறுப்பதற்கில்லை. ஆனால் இந்த மலப்பிரசங்கம் இயேசு தன்னை பின்பற்றின சீடர்களை பார்த்து சொன்ன வசனம் வார்த்தை என்பதை நம்முடைய மனதில் வச்சுக்கொள்ளும். ஏனென்றால் அங்கே வந்த திரளான ஜனங்கள் எல்லாரும் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் என்றது இல்லை, அங்கே கூடி வந்த எல்லாரும் இயேசுவை விசுவாசிக்கிறவன் சொல்றதுக்கும் இல்லை, வந்திருக்கிறார்கள். ஆண்டவரை பார்க்க வந்திருக்கலாம், ஆண்டவர் வசனத்தை கேட்க வந்திருக்கலாம், அற்புதத்துக்காக வந்திருக்கலாம், ஆரோக்கியத்துக்காக வந்திருக்கலாம். ஆனா இயேசு சீடர்கள் தன்னத்தில் வந்தபோது அவர்களுக்கு தன் வாய் திறந்து சொன்ன வார்த்தை ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு பிற்பாடு அந்த வரிசையில் நாம பார்க்கிறோம், நீங்கள் பூமிக்கு ஒப்பாக இருக்கிறீர்கள். கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் சிந்திங்க. தன்னை பின்பற்றாத மனிதர்களை பார்த்து, தன்னை பின்பற்றாத ஜனங்களை பார்த்து இயேசு எப்படி சொல்ல முடியும் நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள், தன்னை பின்பற்றாத மனுஷர்களை பார்த்து நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கீர்கள் எப்படி ஆண்டவர் சொல்ல முடியும்? எனக்கு அருமையான தேவஜனமே, நன்றாய் கவனிங்க, மலப்பிரசங்கம் இயேசுவை பின்பற்ற சீடர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. இப்ப என்ன கவனிங்க, இப்ப 13 அமர்த்தத்தில் இயேசுன்னு சொல்றாரு, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். இன்றைக்கு தேவட ஊழியக்காரனாக நான் சபைக்கு கொண்டு வந்திருக்கிற வார்த்தை, தேவடத்திலிருந்து சுட சுட கொண்டு வந்திருக்கிற அப்பம், அது என்னவென்றால் நீங்களும் நானும் நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். யார் அந்த நீங்கள்? நீங்களும் நானும் தான் இந்த பூமிக்கு என்னவா இருக்கிறோம்? உப்பாக இருக்கிறோம். அருமையான தேவட பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்ற தலைப்பிலே தேவட வசனத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் சொன்ன விரும்புகிறேன். ஆகவே நன்றாக விளையாடுங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அல்லது ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிற ஒவ்வொரு சீசர்களும் இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறார்கள். ஆனால் இயேசு இந்த 13 வசனத்திலே ஒரு வார்னிங்கையும் ஒரு எச்சரிப்பையும் அதுக்குள்ள வச்சிருக்கிறது நாம கொஞ்சம் கவனிக்கணும். அது என்னவென்றால், உப்பானது சாரமற்று போனால் வேறு எதனால் சாரமாக்கப்படும்? அது வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவது வேறு ஒன்றுக்கும் உதவாது. குட் ஃபார் நத்திங். உப்பில சாரம் இருக்கும் வரைக்குத்தான் காரியம். ஆனால் அந்த உப்பில சாரம் மட்டும் போய்விட்டால் அதனால எந்த விதமான ஒரு பிரயோசனமும் இல்லை. அது வெளியே கொட்டப்படுவதற்கும் பிற்பாடு மனுஷரால் விதிக்கப்படுவது வேறு ஒன்றுக்கும் உதவார். ஆகவே கவனிச்சு கொள்ளுங்க, நான் செய்திக்குள்ள போறது முதல் நாம் பூமிக்கு உப்புதான், சந்தேகம் இல்லை, சத்தியம்தான். ஆனால் உப்பாக இருக்கிற கிறிஸ்துவை பின்பற்றுகிற தேவனுடைய பிள்ளைகள் சாரமற்று போகிறதுக்கு இடம் இருக்கிறது. ஒரு காலத்தில் சாரமட்டில் உப்பாக இருந்தவர்கள் பிற்பாடு சாரமிழந்து போனதையும் கூடிய காலத்தில் நான் பார்த்திருக்கிறேன். அருமையான தேவட பிள்ளைகளே, நன்றாக கவனிங்க, நன்றாக கவனிங்க. நாம் சாரமுள்ள உப்பாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரு. ஆனால் நாம் சாரமிழந்து போறதுக்கு இடம் இருக்கிறது என்பதையும் இங்கு ஆண்டவர் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறாரு. ஆகவே இந்த மத்தியான வேளையிலே நாம் பூமிக்கு உப்பாக இருக்கிறோமே, இந்த உப்பானது எப்படிப்பட்டது என்பதை குறித்து ஒரு 5 குறிப்புகள் நமக்கு இருக்கிற நேரத்துக்கும் காலத்துக்கும் ஆக உப்பை குறித்து ஒரு 5 காரியங்கள் அனுங்கோடு பேசி செபித்து முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்புறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் இயேசு என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். ஆகவே நீங்களும் நானும் இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறபடியால் அதை குறித்து சற்று நாம் சிந்திக்கிறது தியானிக்கிறது பொருத்தமாக இருக்கப்பட்டு கர்த்தருக்குள்ளே நம்பர் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ரைட். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உப்பு என்று சொல்லும் பொழுது நம்பர் 1 முதலாவது உப்பை குறித்து நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம் அல்லது சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் அல்லது கவனிக்க வேண்டிய காரியம் அல்லது கண்டுகொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், உப்பு என்று சொல்லும் பொழுது அது முதலாவது பிரித்தெடுக்கப்படுகிறது. ஐ திங்க் இப்ப இலங்கையிலிருந்து வந்த அநேகருக்கு தெரியும், இலங்கையில உப்பு என்று சொன்னாலே உடனடியாக எலிபென்ட் பாஸ் அதாவது ஆனைகளுக்கும் ஞாபகத்தில் வரும். அந்த ஏனால போகும் பொழுது அந்த மெயின் ரோட்டால ஹைவேல போகும் பொழுது அங்க கடல் அதை பாத்தி பாத்தியாக கட்டி கடல் தண்ணீரை பிரித்து அதை பாத்தி பாத்தியாக கட்டி வெயில உலர வைத்து அது உப்பாக மாறுகிறது. அருமான தேவட பிள்ளைகளே, உப்பு பிரித்தெடுக்கப்படுகிறது. நான் சொல்றதை கவனிங்க, இந்த சாரமற்று போனால் அது ஒன்றுக்கு முதவாத ஆண்டவர் சொல்லியிருக்காருவா? அப்போ நமக்குள்ள ஒரு கேள்வி வரும், சாரமற்று போறது என்றால் என்ன? அப்ப ஆகவே அந்த கேள்விக்கு தான் நான் இப்ப சொல்ல போகிற 5 காரியங்களே உங்களோட மனதில் வையுங்க, சிந்தையில இடுங்க, இருதயத்தில் பதியுங்க, கவனியுங்க, கற்றுக்கொள்ளுங்க, கை கொள்ளுங்க. அப்படி இல்லாவிட்டால் நாமும் சாரமற்ற உப்பாக போகிறதுக்கு இடம் இருக்குது. கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக, ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழுகிற பலத்தை கிருபை நமக்கு தருவாராக. ஆண்டவராக இயேசுவின் நாமத்திற்கு நாம் மகிமை செலுத்துகிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவர். அருமையான தேவன் பிள்ளை நன்றாக கவனிங்க, உப்பு என்று சொல்லும் பொழுது முதலாவது அது பிரித்தெடுக்கப்படுகிறது. ஒன்றை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும், ரட்சிக்கப்பட்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், அல்லது பரிசுத்தவான்களாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், தேவனாலே இந்த உலகத்தில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள். நாம் உலகத்திலே தான் இருந்தோம், இப்பொழுதும் உலகத்திலே தான் இருக்கிறோம், ஆனாலும் நாம் இந்த உலகத்தவர்கள் அல்ல, நாம் இந்த உலகத்துக்கு சொந்தமானவர்களும் அல்ல. யோவான் 17 அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு ஜெபம் பண்ணும்பொழுது இப்படியாக ஜெபித்தாரு, கவனிங்க, நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. கருமன தேவட பிள்ளைகளே, ஆண்டவட வசனத்தை கவனி கவனி கவனி, கத்தோட வார்த்தையை கேளு கேளு கேளு. கவனி, சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறார் என்றார் ஆண்டவர். சத்தியவான் என்றால், சத்தியவான் என்றால் யாரு? சத்தியத்தின்படி நடக்கிறவர்கள் சத்தியவான். அப்ப சத்தியத்தின்படி நடக்க விரும்புகிறவர்கள் தேவட வசனத்தை கேட்பார்கள். நன்றாக கவனி, அப்படியாக எண்ணி நான் கூட பேசுகிறேன். ஆகவே அருமையான தேவட பிள்ளைகளே, உப்பு என்று சொல்லும் பொழுது அது பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை குறிக்கிறது. நாம் இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. நாம் தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் அபிஷேகப்பட்டவர்கள். ஆகவே நாம் இந்த உலகத்தவர்கள் போல வாழ முடியாது. நமக்கும் இந்த உலகத்தவர்களுடைய வாழ்க்கைக்கும் இடையில ஒரு பெரிய வேறுபாடு வித்தியாசம் இருந்துதான் ஆக வேண்டும், இருக்கவே இருக்க வேண்டும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். இப்ப அடுத்து என்ன சின்ன தெரியுமோ, இருளையும் ஒளியையும் ஒவ்வொராக பிரித்தார் என்று எழுதப்பட்டது. ஒரு காலத்தில் நாம இருளில இருந்தோம், ஆனா இன்றைக்கு நாம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளை, பாவிகளாக இருந்த நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இந்த உலகத்தை போல நாம் வாழ்வோமாக இருந்தால், நாம் ஏசு சொன்னது போல, எனக்கு சேதத்தான் சொல்றேன், நானும் நீங்களும் இந்த உலகத்தில் பூமிக்குரியவர்களை போல வாழுவோமாக இருந்தால், நாம் ஆண்டவர் இயேசு சொன்னபடி பூமிக்கு உப்பாக இருக்க முடியாது என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது குறித்து நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது சிலருடைய வாழ்க்கையை பார்த்தேன், ஆச்சரியமா இருந்தது. உங்க எல்லாருக்கும் தெரியும், நாம் விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம். 12 அதிகாரத்தில் ஆபிரகாமின் சரித்திரமும் ஆரம்பமாகிறது. ஆபிரகாமில் இருந்துதான் மனித குலத்தின் மீட்பின் தேவனுடைய திட்டமும் ஆரம்பமாகிறது. ஏனென்றால் ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீது, தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் வரலாறு என்று மத்திய சுவிசேஷம் ஆரம்பமாக உங்களுக்கு தெரியும். ஆகவே மனு குலத்தின் ரட்சிப்பு, உனக்கும் எனக்கும் உரிய ரட்சிப்பின் திட்டமானது, தேவனுடைய திட்டமானது ஆபிரகாமில் இருந்துதான் ஆரம்பமாகிறது. சோ இந்த ஆபிரகாமை உங்களுக்கு தெரியும், ஆதியாகமம் 12 அதிகாரத்தில் முதலாம் வசனத்தில் நாம பார்க்கும் பொழுது என்ன படிக்கிறோம், ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரு, 12, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் வீட்டையும் விட்டு படி.
கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ.
சரி, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த கவலை நேரம் போடப்படுகிறது. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து என்ன சொன்னது, உன் தேசத்தை உன் வீட்டை உன் இனத்தை விட்டு வெளியே வா. இது என்னத்தை காண்பிக்குது, கொஞ்சம் யோசிங்க. தேவன் அந்த ஆபிரகாமுடைய வாழ்விலே தன்னுடைய திட்டத்தை, தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அவனை சொந்த தேசத்திலிருந்தும், தன் இனத்திலிருந்தும், தன் வீட்டிலிருந்தும் அவனை தேவன் வெளியே கொண்டு வரார், அதாவது பிரித்தெடுக்கிறார். See the truth. தேவன் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக முதலாவது ஆபிரகாம், ஈவன் லோத்து கூட அவனோடு வந்தது தேவனுடைய சித்தம் அல்ல. அல்லது தேராகம் ஊர் என்ற இடத்துல இருக்க பறித்து போட்டார், அதுக்கு பிற்பாடு தான் அவன் ஆபிரகாம் பிள்ளை. இதெல்லாம் தேவனுடைய சித்தம். என்னென்றால் அழைப்பு ஆபிரகாம். அருமன் தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் அழைத்த தேவன் தேசத்தையும் இனத்தையும் வீட்டையும் விட்டு பிரித்தெடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உட்கார்ந்திருக்கிற உங்களில் அநேகர், நீங்களும் அல்லது நானும் நம்ம தேசத்திலே நம்ம சொந்த ஊர்களிலே இருந்திருப்போமாக இருந்தால், ஒருவேளை நாம் இன்றைக்கும் அன்றைக்கு செய்த விக்கிரகங்களை கும்பிட்டு வீணானவைகளுக்கு ஆராதனை செய்து கொண்டுதான் இருந்திருப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை அந்த தேசத்திலிருந்து இந்த தேசத்துக்கு கொண்டு வந்து நம்மை பிரித்தெடுத்து வேறு பிரித்து தன்னை வெளிப்படுத்தி நமக்கு ரட்சிப்பை தந்து இன்றைக்கு அவருடைய சபையிலே அங்கங்களாக தங்கங்களாக இணைக்கப்பட்டு சேர்க்கப்பட்டு ஆவியோடு உண்மையோடு தேவனை தொழுது கொள்கிற பாக்கியத்தை தந்திருக்கிற பரலோகத்தின் தேவனை நான் தொழுகிறேன், பணிகிறேன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அருமான தேவனுடைய பிள்ளைகளே, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்வு. இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் அதைத்தான் விரும்புகிறார். நாம் இந்த உலகத்தில், உங்களுக்கு தெரியும், இந்த வாகனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாங்க, கார் வழி பின்னிக்கொண்டா மீனெல்லாம் ஓட்டியிருக்காங்க. மீன், அந்த மீன் என்னத்துக்கு நான் யோசித்தேன், ஏன் இந்த மீன் ஓட்டியிருக்காங்க அப்படின்னு இல்லை முதல்ல சொல்லிக்கிட்ட நம்பர். இப்போ பாருங்க, கடல் தண்ணியில் கடலுக்குள்ளே மீன் வாழ்ந்தாலும் அதன் உப்புத்தன்மை அதில் சேர்றதே இல்லை, ரைட். அதுபோல் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் இந்த பூமிக்குரிய பழக்க வழக்க சேரக்கூடாது. நன்றா கவனிங்க, இஷ்டமே ஜனங்களை தேவன் பிரித்தெடுத்து கொண்டு வந்து சொன்னாரு, நீங்கள் உங்களை சுத்தி இருக்கிற ஜாதி ஜனங்களை போல வாழக்கூடாது, நான் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறேன். படியுங்க லேவியராகமம், கமிட் மீ பிளீஸ் குயிக்லி. லேவியராகமம் 20 சீக்கிரமா வாங்க. 20 24 26 வசனத்தை நாம் வாசி கேட்போம். லேவியர் ஆகமம் 20:24-26. படி.
நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பீர்கள் என்று உங்களோட சொன்னேன், பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன், உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன்.
கவனிங்க, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். இந்த ரெண்டு வசனத்தின் கீழ்பதியம் பாத்தீங்க, உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான். எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்க. என்ன கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தனக்கென்று ஒரு ஜனத்தை ஏற்படுத்த விரும்பினார். அவர்கள் பரிசுத்த ஜனங்களாக, தன்னை பின்பற்ற ஜனங்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களாக இஷ்டவ ஜனங்களை பிரித்தெடுத்து சொன்னாரு, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆகவே உங்களை சுத்தி இருக்கிற ஜாதி ஜனங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஃபாலோ பண்ணக்கூடாது, அவைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடாது, அவைகளை நீங்க கை கொள்ளக்கூடாது என்று ஆண்டவர் வார்ன் பண்ணாரு, சொன்னாரு, நான் உங்களை பிடித்தெடுத்துக்கிட்டேன். ஆனால் நடந்தது என்ன, பின்னுக்கு நாம பார்க்கும் பொழுது என்னத்தை ஆண்டவர் சொன்னாரோ அதுதான் நிறைவேறும். என்ன நடந்தது? தங்களை சுத்தி இருந்த ஜனங்கள் ஜாதிகளுடைய விக்கிரகங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அவைகளை வச்சு விருப்பமான விக்கிரகங்களை கொண்டு வந்து வச்சு அவைகளை பணிந்து தொழுது கொண்டு அவைகளுக்கு ஆராதனை செய்து கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை பின்னுக்கு தள்ளினார்கள் சொன்ன அப்பா. முடிவு என்ன? அசிரிய ராஜாவுடைய கையிலே இஸ்ரவேல் ஜனத்தையும் பாபிலோனிய சாம்ராஜ்யத்திலே யூதா ஜனத்தை கத்தர் தன்னுடைய ஜனத்தை ஒப்பு கொடுத்தார். அடிமைத்தனத்திலே இருந்தார்கள் என்று நாம பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதிலிருந்து நாம கற்றுக்கொள்ள சத்தியம் என்னவென்றால், இன்றைக்கு நம்மை சுத்தி இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கை வித்தியாசம். உங்களுடைய உறவுகள், ரட்சிக்கப்படாத உங்களுடைய உறவுகள், அல்லது நீங்க இருக்கிற இடத்துல இருக்கிற ஜனங்கள், அல்லது நீங்கள் வேலை செய்யற இடத்துல இருக்கிற ஜனங்கள், நன்றாய் கவனிங்க, அவர்கள் மனம் திரும்பாதவர்கள், அவர்கள் தேவனாய் கர்த்தரை அறியாதவர்கள், அறிந்தது அறிந்தும் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், விசுவாசிக்காதவர்கள். ஆகவே அவர்களோடு நாம சேர்ந்து அவர்களை போல நாம வாழ்வமாக இருந்தால் நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழாதவர்கள். அது மாத்திரமில்ல, நாம் பூமிக்கு உப்பாக இருக்க முடியும். அங்குதான் சில சோதனைகள் நமக்கு இருக்குது. ஒன்று, நம்மை சுத்தி இருக்கிற ஜனங்களுக்குள்ளே நம்மாலே ஒரு தாக்கம் அவர்களுக்கு ஏற்பட வேண்டும், அல்லது போன அவர்களால ஒரு தாக்கம் நமக்குள்ளே ஏற்படும். என்ன சொல்லட்டுமா? ஒன்று, நாம் அவர்களை பின்பற்ற வேணும், உலகத்தவர்களை அவர்களை பின்பற்றணும், அல்லது உலகத்தவர்கள் நம்மை பின்பற்ற, ரெண்டு தான் நடக்க போகுது. ஆகவே கவனி, இன்றைக்கு நீயும் நானும் இதுவரை வாழுகிற வாழ்வு தேவனுக்கு முன்பாக வெட்ட வெளிச்சம். ஆகவே ரட்சிக்கப்பட்ட பின்பாடும், கர்த்தராக இயேசுவின் நாமம் நமக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்க பின்பாடும், தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்ட பின்பாடும், கர்த்தருடைய வேதத்தை கையிலெடுத்த பின்பாடும், ஆண்டவரை ஆராதிக்கிற பின்பாடும், நாம் உலகத்தை போல நாம் வாழ்வுமாக இருந்தால், நடப்பவுமாக இருந்தால், ஜீவிப்பவுமாக இருந்தால், நாம் பூமிக்கு உப்பாக இருக்க முடியும். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்வு மிகவும் அவசியமாகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அரியல் அந்நிய தேசத்தில் இருந்தாலும், ராஜாவுடைய அரண்மனையில் இருந்தாலும், அசுத்தமான ஆகாரத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தாதபடி தன்னை காத்துக்கொண்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் அந்நிய தேசத்தில் தான் வாழுகிறோம். ஆனாலும் இந்த தேசத்தின் அசுத்தங்கள், அருவறுப்புகள் நம்மை ஒட்டாதபடி, நம்மை பாதிக்காதபடி நாம் வாழ வேண்டியது அவசியமாகும். உப்பு முதலாவது பிரித்தெடுக்கப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். நம்பர் 2, இரண்டாவது உப்பை குறித்து நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்றால், உப்பு பாதுகாக்கிறது. உப்பு பாதுகாக்கும் தன்மை உள்ளது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடலிலே, கடல் நீரிலே உப்பு தன்மையை கலந்துவிட்ட தேவனுடைய தெய்வீக ஞானத்தை எண்ணி நான் வியக்கிறேன். இனோவாய், ஒவ்வொரு நாளும் கடலிலே ஏராளமான ஜீவ ஜந்துக்கள் செத்து மடிகிறது. எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் கடலிலே ஏராளமான ஜீவ ஜந்துக்கள், உயிரினங்கள், மீனினங்கள் செத்து மடிகிறது. அவைகளால் கடலிலே துர்நாற்றம் வீசாதபடிக்கு கடல் நீரிலே கர்த்தராகிய தேவன் உப்புத்தன்மையை கலந்து விட்டாரு. ஏனென்றால் அவைகளால் நாற்றம் எடுக்காதபடி ஆண்டவர் கடல் நீரிலே உப்பை கலந்து வைத்து அதை பாதுகாக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படி சொல்லும் பொழுது ஒரு காரியம் எனக்குள்ள கிளிக் பண்ணுது. அது என்ன தெரியுமா? உலகத்திலேயே தாழ்வான இடம், நன்றாக அப்படி உலகத்திலேயே தாழ்வான இடம் இஸ்ரவேல் தான் இருக்குது. அது எந்த இடம் சொன்னால், உப்பு கடல் என்று சொல்றாங்க. மறுபக்கத்தில் அதை சவக்கடல், டெட் சி என்று சொல்றாங்க. நாம் அறிவோம், உப்பு கடல், சவக்கடல் இருக்கிற இடம் தான் உலக, அகில உலகத்தில் அதிக தாழ்வான இடம் அதுதானே. இந்த உப்பு கடலை கொடுத்து நீங்க கேள்விப்பட்டிருப்ப நம்புறேன். அது என்னவென்றால், அந்த உப்பு கடல்ல தண்ணீர், அதை சவக்கடல் என்று ஏன் சொல்றாங்கன்னு சொன்னால், அந்த கடலிலே எந்த உயிரினமும் வாழ முடியாது. எந்த மீனினமும் எந்த உயிரினமும் வாழ முடியாத அளவுக்கு அந்த உப்பு கடலே, சவக்கடலே அதிக உப்பு தன்மை செறிந்திருக்கிறபடியால் என்ன நடக்கிறது தெரியுமோ, அந்த உப்பு கடலே தான் ஏராளமான ஜனங்கள் எவ்ரி இயர் விசிட் பண்ணி போய் அந்த உப்பு கடலே குளிக்கிறார்கள். ஏனென்றால் நீந்த தெரியாதவனுக்கும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த உப்பு கடலில் போய் குளிக்க, நான் நேரம் போயில டிவியில் பார்த்துருக்கேன், அப்படியே கிடக்கிறாங்க, அப்படியே மிதந்து அப்படியே கிடக்கிறாங்க, கீழே போக மாட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு தண்ணி அடர்த்தியாக இருக்கிறது. ஏன்னா அந்த அளவுக்கு உப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறபடியால் அந்த அந்த அதில் அந்த உயிரினங்கள் எதுவும் அங்கே வாழ முடியல. உங்களுக்கு தெரியும், இங்கே நம்ம நாட்டில் வாழ்ற தேசத்தில் இந்த மார்க்கெட் வழியை கூட உப்புக்கடலில் இருந்து எடுக்கப்பட்ட சவக்கடலிருந்து எடுக்கப்பட்ட உப்பு எடுக்கப்பட்டு மார்க்கெட் வழி வச்சு விற்கிறார்கள். அது தோல் வருத்தங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளமுக்கு அதிகமாக சொல்யூஷன் தருதுன்னு சொல்லி சொல்லி அதை அந்த உப்பு சில பேருக்கு தெரிஞ்சிருக்க நம்புற அருமையான தேவட பிள்ளை நன்றாக கவனிங்க. அந்த உப்பு அதிகமாக அந்த தண்ணியில் இருக்கிறபடியால் எந்த உயிரினமும் அந்த கடலில் வாழ முடியாத சூழ்நிலை இருக்கிறது. எனக்கு அருமையான தேவட பிள்ளைகளே நன்றாக கவனிங்க, கடல் நீரிலே உப்புத்தன்மை கலந்துவிட்ட கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். ஏனென்றால் அதை நாட்டு முடிக்காதபடி பாதுகாக்கிறது என்று கர்த்தரா இயேசு நாமத்திலே நான் உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்ப என்ன கவனிங்க, இதை நான் வியாக்கியப்படுத்த போறேன் கவனிங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சோதோம் கொமோரா, இந்த உப்பு கடலை பக்கத்தில் அந்த சோதோம் கொமோரா இருந்திருக்கு, அது வேற. என்ன கவனிங்க, இந்த சோதோம் கொமோராவில் அந்த அந்த நகரத்தின் பாவம் பெருகி தேவ சமூகத்தில் எட்டின போது தேவன் சோதோம் கொமோராவை அழிக்கிறதுக்கு சித்தம் கொண்டார். பாவம் பெருகின போது அந்த நகரங்களை அழிக்கிறதுக்கு சித்தம் கொண்டார். ஆகவே தேவனுடைய தூதர்கள் இறங்கி வந்தார்கள். நன்றாக கவனிங்க, நன்றாக கவனிங்க. ஆனால் சோதோம் கொமோராவை அழிக்கிறதுக்கு முன்பாக தேவன் அந்த காரியத்தை ஆபிரகாமுக்கு சொன்னார், நான் இந்த பட்டணங்களை அழிக்க போகிறேன், என்னால் இந்த பட்டணங்களின் கூக்குரல் பாவம் பெருகியிருக்க. ஆகவே தேவனுடைய மனுஷன் இந்த பட்டணங்களை நான் அழிக்க போகிறேன் என்று சொன்னபோது தேவனுடைய மனுஷனாகிய ஆபிரகாம் என்ன செய்தா தெரியுமோ, தேவனுக்கு முன்பாக நின்று விண்ணப்பம் பண்ணுகிறாரு. என்ன விண்ணப்பம் பண்ணுகிறாரு, ஆண்டவரே ஒருவேளை சோதோம் கொமோராவில் 50 நீதிமான்கள் இருந்தால் அவர்கள் நிமித்தம் நீ சோதோம் கொமோராவை அழிப்பீரோ என்று சொல்லிட்டு அங்கதான் அந்த வசனத்தை சொல்ற என்ன தெரியுமோ, சர்வ லோக நியாயாதிபதி நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்கின்ற அந்த முக்கியமான வார்த்தை அங்கதான் ஆபிரகாம் பயன்படுத்துறாரு. சர்வ லோக நியாயாதிபதி, நீ நீதிபதியே, ஆகவே நீ நியாயத்தை செய்கிறவர். ஆகவே சோதோம் கொமோராவில் 50 நீதிமான்கள் காணப்பட்டால் நீர் அந்த நகரத்தை அழிப்பீரோ சொன்னார். நோ, சோதோம் கொமோராவில் 50 நீதிமார்கள் இருந்தால் நான் அழிக்க மாட்டேன். சரி, இப்ப தொடர்கிறார், இப்ப 5-5 குறைகிறார். ஆண்டவரே 45 நீதிமான்கள், ஓகே 45 நீதிமான்கள் சோதோம் கொமோராவில் இருந்தால் நான் அந்த பட்டணை அழிக்க மாட்டேன், அதை பாதுகாப்பேன். பிறகு ஆண்டவரே ஒருவேளை 40 பேர் இருந்தால், ஓகே 40 பேர் இருந்தாலும் நான் சோதோம் கொமோராவை அழிக்க மாட்டேன், அந்த நகரத்தை பாதுகாப்பேன். பிற்பாடு திரும்ப 10-10 குறைக்கிற, ஆண்டவரே 30, ஓகே ஆண்டவரே 20, ஓகே. கடைசியில் என்ன சொன்னாரு, என் ஆண்டவரே, என் ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக, அடியன் தூளும் சாம்பலுமாக இருக்க, ஒருவேளை 10 நீதிமான்கள் சோதோம் கொமோராவில் காணப்பட்டால் அந்த பட்டணத்தை நீர் அழிப்பீரோ. இப்போ ஆண்டவர் சொன்னார், சரியப்பா, நீ சொல்றபடி நீ ரிக்வெஸ்ட் பண்றபடி, நீ ஜபிக்கிறபடி, நீ இடத்துல கேட்டுக்கொண்டபடி, சோதோம் கொமோராவில் 10 நீதிமான்கள் இருந்தால் நான் அந்த பட்டணத்தை அழிக்காமல் பாதுகாப்பேன் சொன்னார். தெரியும் நடந்தது என்ன, சோதோம் கொமோராவில் 10 நீதிமான்கள் கூட காணப்படாதபடியால் அந்த பட்டணத்தை ஆண்டவர் அக்னியினாலும் கந்தத்தினாலும் அத்தனை பேரும் அழிந்தார்கள் சொல்லுவாங்க. இது என்னத்தை குறிக்கிறது, நன்றாகபடி தேவனுடைய பரிசுத்தவான்கள் அந்த பட்டணத்தில் இருந்திருந்தால், நன்றாகபடி தேவனுடைய நீதிமான்கள் தேவனுடைய பிள்ளைகள் பூமிக்கு உப்பாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அந்த சோதோம் கொமோராவில் இருந்திருப்பார்களாக இருந்தால், 10 பேராவது இருந்திருப்பார்களாக இருந்தால், சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் சோதோம் கொமோராவை அழித்திருக்க மாட்டார், அந்த நகரம் பாதுகாக்கப்பட்டிருக்கு. என்ன கவனிங்க, திறந்த இடத்தோடு நான் உங்களுக்கு சொல்றேன். அது என்ன பண்றாரு, இன்னைக்கு சோதோம் கொமோராவில் இருந்த பாவத்திலும் பார்க்க உலகத்தில் அதிக பாவம் பெருகி இருக்கிறது. சோதோம் கொமோராவில் இருந்த ஓரின சேர்க்கை இன்றைக்கு அதை துச்சமாக எண்ணத்தக்கதாக அளவுக்கின்ற உலகத்தில் ஓரின சேர்க்கை, ஓரின திருமணங்கள், அதுக்கும் ஆலயங்களில் கூட நடக்கிற அவலமான அம்பல அசிங்கமான காரியங்களை கேள்விப்படுகிற காலம் இது. ஆகவே சோதோம் கொமோரானு பார்க்க இந்த நாட்களிலே இந்த உலகத்தில் அதிகமாக பாவம் பெருகி கொண்டே இருக்கிறது. ஆனால் சத்தியத்தை கேட்கிற தேவஜனமே, கேளு 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 கேளு, உலகத்தில் பாவங்கள் பெருகி கொண்டிருந்தாலும் ஆண்டவர் இதுவரைக்கும் இந்த உலகத்தை பூமியை அழிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமோ, சோதோம் கொமோராவை அக்னினாலும் கந்தகத்தினாலும் அழித்த தேவன் அதை விட இந்த பூமியில இன்றைக்கு பாவம் பெருகின போதும் இந்த உலகத்தை இன்று வரைக்கும் ஆண்டவர் அழிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமோ, இன்றைக்கும் உலகத்திலே ஏராளமான எண்ணுக்கணக்கற்ற நீதிமான்கள், தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவரை உண்மையாக உப்பாக தேடுகிற ஏராளமான பிள்ளைகள் உலகெங்கும் இருக்கிறபடியால் தேவன் இன்றைக்கும் இந்த உலகத்தை அக்னினாலும் கந்தகத்தினாலும் அழிக்காமல் வைத்திருக்காது என்கின்ற சத்தியத்தை உண்மை நான் இன்றைக்கு சபையாகி உங்களுக்கு கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே அறிவிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோசித்து பாருங்க, இன்றைக்கு நீதிமான்கள் இந்த உலகத்தில் இல்லாவிட்டால் நிலைமை என்ன? பரிசுத்தவான்கள் இந்த உலகத்தில் இல்லாவிட்டால் இந்த பாறையின் நிலைமை என்ன? தேவனுடைய பிள்ளைகள், உப்பாக இருக்கிற ஆண்டவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் இல்லாவிட்டால் இந்த பூமியின் நிலை என்ன? யோசித்து பாருங்கள். தேவ கோபம் எல்லாரும் அள்ளிட்டு போயிருக்குமே, அழித்திருக்குமே. உப்பு பாதுகாக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலகெங்கும் எந்த தேசத்தில் ஆண்டவனுடைய பிள்ளைகள் இல்லை. அவர்கள் இருந்து தேவனை நோக்கி கூப்பிடுறார், மன்றாடுகள் ஜெபிக்கிறார்கள், கர்த்தரை வெளிப்படுத்துகிறார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். ஆண்டவர் அவர்களுடைய முகங்களை பார்த்து அவர்களுடைய குரலை கேட்டு இந்த உலகத்தை இன்னும் அழிக்காமல் பாதுகாக்கிறார். நாம் இந்த உலகத்தை பாதுகாக்கிற உப்பு. You are the salt of the earth. நீங்களும் நானும் இந்த உலகத்துக்கு உப்பாக இருக்கிறோம். கர்த்தரை பரிசுத்த நம்முடைய உங்களுடைய மதிப்பு உலகத்தவர்களுக்கு தெரியாவிட்டாலும் உன்னதமான தேவன் அறிவார். நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இருக்கிறபடியால் தான், தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் இருக்கிறபடியால் தான் இன்று வரைக்கும் இந்த உலகம் பாதுகாக்கப்படுறது. அல்லது போனால் தேவனுடைய கோபம் இந்த உலகத்தை விழுங்கி இருக்கும் சோதோம் குமரவை போல. அறிவார் தேவனுடைய பிள்ளைகளே, உப்பு பாதுகாக்கிறது. நீங்களும் நானும் இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்பர் 3, உப்பு. உப்பு தன்னை இழந்து செயல்படும். நல்ல மனதில் வச்சு நீங்க ஒரு ஒரு ஆகாரத்தை சாப்பாடு சமைக்கிறீங்கன்னு வைங்களே, சரி, அதில் நீங்க உப்பு போடுறீங்க, சேர்க்குறீங்க, அது கொஞ்ச நேரத்தில் கரைஞ்சி அது இல்லாமல் போயிடும். அதை அப்புறம் பார்க்கவே முடியாது. அந்த உப்பு எந்த பதார்த்தத்தில் போடப்படுகிறது, எந்த ஆகாரத்தை சேர்க்கப்படுது, அப்படியே அது இறுக்கமாக இருந்தால் அங்கு ஒரு தாக்கமும் ஏற்படாது, ஒரு நன்மையும் ஏற்படாது, ஒரு காரியமும் நடவாது. ஆகவே அந்த 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 பதார்த்தத்துக்கு, அந்த ஆகாரத்துக்கு, அந்த பொருளுக்கு அது 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 வந்து நன்மையை கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் உப்பு என்ன செய்கிறது? நாம் போட்ட உடனே, அதை சேர்த்த உடனே கொஞ்ச நேரத்தில் அதை காண முடியும், அது இல்லாமல் போயிடும். அதாவது தன்னை இழந்து செயல்படுகிறது. ஐ திங்க் திஸ் இஸ் த ரியல் கிறிஸ்டியானிட்டி. இப்படி சொல்லும் பொழுது எனக்கு என்ன ஞாபகம் வருது தெரியுமா? இயேசு சொன்னார் மறக்க முடியாத ஒரு வார்த்தை, அது என்ன தெரியுமோ? கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து மாண்டால் ஒளிய அது பலன் தராது, செத்ததை ஆகில் அது அதிக பலனை கொடுக்கும். இந்த வசனத்தின் அர்த்தம் என்ன? இந்த வார்த்தையின் தாற்பரிய பொருள் என்ன? நீங்களும் நானும் கோதுமை மணிகள். நன்றே கவனிங்க. யோவான் சானன் சொல்றார், என்ன சொன்ன தெரியுமோ? அவர் கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பாரு, பதனையோ எரியாத அக்னினாலே சுட்டரிப்பார் என்று யோவான் சானே சொல்ற. அருமையான தேவட பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டிருக்க தேவட பிள்ளைகளின் நானும் நீங்களும் நானும் வேதம் சொல்றது நாம் கோதுமை மணிகள். நன்றைகள். ஆனால் சொல்லும் பொழுது கோதுமை மணியாவது நிலத்தில் விழுந்து மாண்டால் ஒளிய அது பலன் தராது, அது செத்ததை ஆகில் அதிக பலனை கொடுக்கும். அப்ப நீங்களும் நானும் கோதுமை மணிகள். அப்ப நீங்களும் நானும் மாற வேண்டும், மடிய வேண்டும். இப்படி சொல்லும் பொழுது பாஸ்டர் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்ற ஒரு வேலை உள்ளத்துல யோசிக்கலாம் இல்லையே? ஆமா, சத்தியத்தை அறிவிகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்க மாட்டார் ஆண்டவர் இயேசு. அருமையான தேவனே, நான் என்கின்ற எண்ணங்களுக்கு அல்லது என்னுடைய சுயத்துக்கு நான் மறித்தே ஆக வேண்டும். என்னை, அதாவது என்னுடைய சுய, அதாவது என்னுடைய பிறப்பாலே இருக்கிற என்னுடைய சுபாவங்கள், ஜென்ம சுபாவங்கள், இவைகள் நம்முடைய வாழ்விலே அழிய வேண்டும், ஒழிய வேண்டும், மறைய வேண்டும், மடிய வேண்டும். நான் சொல்றதை தயவு செய்து கவனிங்க. பிளீஸ் பே யுவர் டோட்டல் அட்டென்ஷன். கவனிங்க, கவனிங்க. நான் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் இருக்கலாம், 15 வருஷம் இருக்கலாம், 20 வருஷம் இருக்கலாம், தட்ஸ் நோ ப்ராப்ளம். நம்முடைய வருஷங்களை கணக்கு பார்த்து கர்த்தர் நம்மளை நியாயம் தீர்க்க போறவர் அல்ல. ஆகவேதான் முந்தினோர் பிந்தினோர் ஆவார்கள், பிந்தினோர் முந்தினோவார்கள் சொல்லி ஆண்டவர் இயேசு சொன்ன வசனத்தை நாம் அறிவோமே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உப்பு தன்னை இழந்து செயல்படுகிறது. கோதுமை மணியாத நிலத்தில் விழுந்து மாண்டால் ஒழிய ஒரு கோதுமை மணி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாடுபட்டு மரித்தார், தன் உயிரே கொடுத்தார். இன்றைக்கு உலகெங்கும் அதன் மூலமாக அவரை பின்பற்றுகிற ஜனங்கள் எண்ணி நடங்காது, பரலோகம் நிறைய போகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சுயத்துக்கு தன்னலத்துக்கு கவனிங்க, கவனிங்க. எனக்கு சேர்த்துதான், நான் ஏதோ பேசணும் மட்டும் பேசல. தேவன் அறிவார், தேவன் அறிவார். God knows everything. அண்டா கவனிங்க, சுயத்துக்கு நீங்களும் நானும் தன்னலத்துக்கு சுயநலத்துக்கு மறிச்சுட்டே இருக்கணும். படிங்க 2 தீமோத்தேயு 3:1-2 நாம் வாசிக்க கேட்போம். 2 தீமோத்தேயு 3:1-2 சீக்கிரமாய் நாம் படிக்க கேட்போம். வாசி. கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக.
மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும்.
நேரம் போதும், எல்லாம் கவனிங்க. கடைசி தோஸ் ஆர் தி லாஸ்ட் டேஸ். கவனிங்க, நானும் நீங்களும் வாழுகிற இந்த நாட்கள் கடைசி நாட்கள் என்று சபைக்கு நான் அறைகுவல் விட்டு சொல்லுகிறேன். தோஸ் ஆர் தி லாஸ்ட் டேஸ். கடைசி நாட்கள் என்று நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது என்று சபைக்கு அறிவிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும். இன்றைக்கு இந்த உலகத்தில் நடக்கிற கொடிய காரியங்களை வர்த்தமான கும்பலமாக கேட்கும் பொழுது, ஆண்டவரே இது என்னப்பா என்று நாம் யோசிக்க வேண்டியிருக்கு. இன்றைக்கு மனிதாபிமானம் என்கின்ற ஒரு காரியமே மறைந்து போகிற அளவுக்கு இந்த உலகத்தில் கொடுமைகள், ஐயோ கேட்கிற காரியங்களை, நடக்கிற கொடுமையான காரியங்களை உலகத்தில் வர்த்தமான மூலமாக கேட்கிற போது, பார்க்கிற போது, கர்த்தாவே இது எங்கே, நாம் எங்கே இருக்கிறோம், எங்கே போகிற இந்த உலகம் எப்படியாக இருக்கிறது என்று அந்த எண்ணம் தோன்றது. ஏனென்றால் நீதிமான்களாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள தான் அப்படிப்பட்ட வருடல் இருக்கும். உலகத்தில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு அவங்க மனந்தரும் பாதை இருந்தது, அதை குறித்து யார் கவலைப்பட போறா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக கவனி. கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று சொல்லிட்டு அதுல பட்டியல் போடுறாரு. முதலாவது என்ன போட்டிருக்க தெரியுமோ, மனுஷர்கள் எப்படி இருப்பார்கள் என்ற பட்டியல்ல நம்பர் 1 முதலாக வாரத்தை பார்த்த பாருங்க, என்ன தெரியுமோ, மனுஷர்கள் தற்பிரியர்களாக. என்ற கவனிங்க, கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. அந்த காலத்தில் மனுஷர்கள் எப்படி இருப்பார்கள்? நம்பர் 1 பட்டியல வர்ற முதலாவது காரியம், மனுஷர்கள் தற்பிரியர்களாக இருப்பார்கள். அதாவது தற்பிரியர்கள் என்றால் தன்னலம் உள்ளவர்கள் அல்லது சுயநலம் உள்ளவர்கள். தன்னலம் உள்ளவர்கள், சுயநலம் உள்ளவர்கள். பூமிக்கு உப்பாக நாம இருக்க வேண்டுமாக இருந்தால், சாரமுள்ள உப்பாக இருக்க வேண்டுமாக இருந்தால், ஆண்டவர் இயேசு சொன்ன இந்த வார்த்தைக்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டுமாக இருந்தால், நான் நீங்களும் ஒரு சுயநலம் உள்ள தன்னலம் உள்ளவர்களாக இருப்போமாக இருந்தால், வாழ்வோமாக இருந்தால், சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் ஆண்டவர் இயேசு சொன்னது போல பூமிக்கு உப்பாக இருக்க முடியாது. So let us change our mind by the word of God. We cannot change the word, but let the word can change our life, our entire life. அருமையான தேவட பிள்ளைகளே, கவனிங்க, கவனிங்க, கவனி. வாழ்க்கையை மாற்றாத தேவனுடைய வார்த்தைகளால என் வாழ்க்கையில என்ன பிரயோசனம் உண்டு? மனுஷன் 34 மாத்திரமல்ல, தேவனுடைய வாழ்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழ்வா. ஆகாரம் நம்முடைய சரீரத்துக்கு, உயிர் வாழ்றதுக்கு எவ்வளவு முக்கியமோ, அதுபோல நம்முடைய ஆத்மா வாழ்றதுக்கு தேவனுடைய வசனம் முக்கியம், முக்கியம். தேவனுடைய வசனம் நம்முடைய அறிவுக்கு விருந்து, நம்முடைய ஆத்மாவுக்கு மருந்து. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என்ன கவனிங்க, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி நாட்களிலே மனுஷர்கள் எப்படி இருப்பார்களாம்? தற்பிரியர்களாக இருப்பார்களாம், தன்னலம் உள்ளவர்களாக இருப்பார். ஆனால் இயேசு சொன்னது போல, உண்மையாக இயேசுவை பின்பற்றுபவர்கள் தன்னலம் உள்ளவர்களாக, சுயநலம் உள்ளவர்களாக இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. இதற்கு ஆதாரமாக இன்னொரு வசனம் அருமையாக இருக்கும், நம்புறேன். அதை படிங்க, பிலிப்பர் 2:4-5 வசனங்களை கருத்தாய் படிப்போம். வாசிங்க.
அவனவன் தனக்கானவைகளே அல்ல, பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக.
கவனிங்க, இது வேத வசனம் தானே, இது தேவனுடைய வார்த்தை தானே. கவனிங்க, அவனவன் தனக்கானவைகளே அல்ல, பிறருக்கானவைகளை நோக்குவானாக. இவைகளெல்லாம் நாம எப்ப சிந்திக்க போறோம், இவைகளெல்லாம் எப்பொழுது நாம நோக்க போகிறோம்? இதை கவனிங்க தயவுசெய்து. அவனவன் யாரு? ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். தனக்கானவைகள் அல்ல, பிறருக்கானவைகளை நோக்குவானாக. அடுத்த பசங்க என்ன சொல்லுமா? கிறிஸ்து இயேசுவின் இந்த சிந்தையே. See the word? கிறிஸ்து இயேசுவின் இந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடுவது. அப்படியானால் நானும் நீங்களும் இயேசு சொன்னது போல பூமிக்கு உப்பாக இருக்க முடியுமாக இருந்தால் இயேசு கிறிஸ்துவின் இந்த சிந்தை எனக்குள்ள வர வேண்டும். அது என்ன சிந்தை உங்களுக்கு தான் தெரியுமே. இயேசு கிறிஸ்து எதற்காக வாழ்ந்தார், என்னதுக்காக வாழ்ந்தார் சொல்லுங்க. எங்கேயாவது இயேசு கிறிஸ்து தனக்காக வாழ்ந்ததாக பார்க்கக்கூடியதாக வேதத்தை நாலு சுவிசேஷத்தை நாம வாசித்து பார்த்தா, தேடி தேடி பார்த்தாலும் இயேசு கிறிஸ்து தனக்காக எதையும் செய்ததாக, தனக்காக எதையும் சேர்த்ததாக, தனக்காக எதையும் நடத்தினதாக காண முடியல. பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அல்லாமல் தாமாக ஒன்றை செய்ய மாட்டார். செய்ததெல்லாம் பிதாவின் சித்தம். அது மாத்திரம் இல்லை, இயேசு அடிக்கடி சொல்லுவார், நான் சுயமாக பேசவில்லை, என் பிதாவிடத்தில் கேள்விப்பட்டவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படியானால் இயேசு கிறிஸ்து பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் பிதா அவருக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைகள், பிதாவிடத்தில் அவர் கேட்ட வார்த்தைகளையே இயேசு பேசினாரு. அவர் செய்த அற்புதங்களும் அவர் செய்த ஆரோக்கியங்களும் பிதாவின் சித்தப்படியே செய்தார். இதுதான் இயேசுடைய வாழ்க்கை. அருமான தேவனுடைய பிள்ளைகளே, நசரனாக இயேசுவை தேவன் பரிசுத்தாவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணார். தேவனோட கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையிலே அகப்பட்டவர் குணமாக்குறவர சுட்டு திரிந்தார். இயேசு சுத்து நகர நகரமாக பட்டணம் பட்டணமாக ஊர் ஊராக சுத்து திரிந்தார். ஏன் தெரியுமோ, மற்றவர்களுக்கு நன்மை செய்ய, மற்றவர்களை வாழ வைக்க, மற்றவர்களுக்கு உதவி செய்ய, ஜனங்களை ரட்சிக்க. இன்னைக்கு நம்முடைய சிந்தை எப்படி இருக்கு? எனக்கு சேர்த்துதான், எனக்கு இது பேசுறதுக்கு முதல் நான் இருந்து யோசிக்கிறது, பேசின பிற்பாடும் வீட்டை போயிருந்து யோசிப்பேன், அதை ரியலைஸ் பண்ணு. சில நேரத்தில் பயம் என்னை பட்டி பிடிக்கும், சில நேரத்தில் ஏன் நான் பிரசங்கியான என்று யோசிக்கிறது கூட உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றே கவனிங்க, சுயநலம் என்றது ஒரு பாவம், தன்னலம் என்கின்றது பாவம். இவைகளெல்லாம் நாம் அறியாமல் இருக்கிறார். கிறிஸ்து இயேசுவின் சிந்தை மற்றவர்களை குறித்து அவனவனும் பிறருக்கானவர்களை நோக்குவானாக. ஆனால் எப்படியோ நமக்குள்ள சுயமாக, நமக்குள்ள இயற்கையாகவே நமக்குள்ள நம்மை குறித்த எண்ணங்கள் தான் இருக்கும். நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, இயற்கையாகவே இது எனக்குள்ளே மாத்திரமில்லை எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற இயற்கையான ஒரு பிறவி குணம் அதுதானே. ஆனால் இந்த குணத்தை தான், இந்த எண்ணங்களை தான் தேவனுடைய வசனத்தின் அடிப்படையிலே நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இதற்கு தான் நமக்கு தேவ ஆவியோட உதவி ஒத்தாசை வேண்டும், வேண்டும் வேண்டும். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். 10:27, நீங்கள் தேவனுடைய ஆடுகளாக இருந்தால் நான் சொல்ற வசனத்தை கவனி கேளு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை மேன்மைப்படுத்துகிறது, நம்மை பிரதிபலிக்கிறது, நம்மை பிரபல்யப்படுத்துறதுல நமக்கு எவரும் கற்றுத்தரப்படிய அவசியம் இல்லை. கவனி, நான் எந்த பெயர் வழியில் வரட்டும், என்னை மனுஷர்கள் புகழ வேண்டும், என்னை மனுஷர்கள் உயர்த்த வேண்டும், என்னை குறித்து என் குடும்பத்தை குறித்து மேன்மையாக மற்றவர்கள் கருத வேண்டும், கதைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எல்லாம் நமக்கு எவரும் கற்றுத்தர வேண்டிய அவசியம் இல்லை. அது நமக்குள்ள இயற்கையாகவே இருக்குது. இதுதான் உலகத்தினுடைய எண்ணம், இதுதான் உலகத்தின் மைண்ட் சிந்தை. ஆனால் நாம தன்னலமற்றவர்களாக, நம்மையே நாம் உயர்த்தவர்களாக அல்ல, நம்மையே நாம் புகழுகிறவர்களாக அல்ல, நம்மையே நாம் மேன்மைப்படுத்துறவர்களாக அல்ல, நான் நான் என்கின்ற எண்ணத்துக்கு நாம் மரித்தையாக. ஒரு நாளில் இது நடக்காது, நான் சொல்றது கேளுங்க. நான் உங்களை பிரசவம் பண்றேன்னு என்ன யதார்த்தமாக கேளுங்க. ஏன்பா சார், உங்களுக்குள் இப்படி பண்ணங்கள் இருக்குதா, இல்லைன்னு நான் மறுப்புறதுக்கு இல்லை, அப்படி சொன்னா நான் பொய்யனாக இருக்கணும். அதான் நான் சொன்னேன், நான் பிரசங்கிக்கிறதுக்கு பயப்படுறேன். இன்னும் ஒரு காரியம், முக்கியமான ஒரு காரியம் உங்களை சொல்ல போறேன். கவடிங்க கவடிங்க கவடி, என்ன பண்ற, எதில உங்களுக்கு திறமை இருக்குதோ அதில் உங்களுக்கு அதிக சோதனை இருக்குது. கீப் இட் யுவர் மைண்ட் பட் ஐ எம் சேயிங், ஹலோ, எதில உங்களுக்கு திறமை இருக்குதோ அதில் தான் உங்களுக்கு அதிக சோதனை இருக்கு. ரைட், கிருபையாக தேவன் நமக்கு சில தாளந்துகளை தந்திருக்கிறார். ரைட், சில திறமைகளை தந்திருக்கார், சில தாளந்துகளை தந்திருக்கிறார். தேவனாக கர்த்தருக்கு நான் மகிமை செலுத்தின ஸ்தோத்திரம் ஆண்டவர். நமக்கு இருக்கிற திறமைகளோ தாளந்துகளோ யார் தந்தது? என் மனசாட்சியை தொட்டு நான் கேட்கிறேன், உங்க மனசாட்சியை நீங்களும் தொட்டு பாருங்க. தேவன் தந்த திறமைகள், தேவன் தந்த தாளந்துகள், இவைகளை நான் எப்படி பயன்படுத்துகிறேன், என்ன நோக்கத்துக்காக பாவிக்கிறேன், என் சுய புகழ்ச்சிக்காக அவைகளை நான் பயன்படுத்துகிறேனா, அல்லது மனுஷர் மத்தியில் மேன்மைக்காக நான் பயன்படுத்துறேன். பாவிக்க ஒரு வசனத்தை வாசிங்க, லூக்கா 16:15 இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு என்று பாருங்க.
அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவறுப்பாய் இருக்கிறது.
மனுஷர்களுக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுத்துறது தேவனுக்கு முன்பாக அருவறுப்பா. இதையெல்லாம் நாம சிந்திக்கணும் இல்லையா? என்னோட வசனம் சொல்றது, மனுஷருக்கு ஏற்படுகிற புகழ்ச்சியே அவனுக்கு சோதனை. இன்னொட்டத்தில் ஆண்ட சொல்றாரு, மனுஷரால் வருகிற மகிமையை தேட நீங்க எப்படி தேவனால் வருகிற மகிமையை விரும்புவீங்க அப்படின்னு. இவைகள் எல்லாம் நாம் சிந்திக்கும் பொழுது நாம எங்கே நிக்கிறோம்? ஆகவே இன்றைக்கு நான் ஆண்டவுடத்தில் ஜெபித்தது, ஆண்டவரே என்னை மாற்றும், சேஞ்ச் மீ லார்ட் பை யுவர் வேர்ட். மாய்மானம் இல்லாத ஒரு வாழ்வு. ஹலோ, உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? அதிகமாக கண்டித்தது மாய்மாலம். மாய்மாலம் இல்லாதவைகளை இருக்கிறது போல காட்டிக்கொள்றது மாய்மாலம். மறுபக்கத்தில் இருக்கிறது இல்லாதது போல காட்டிக்கொள்றது மாய்மாலம். இதுக்கெல்லாம் நமக்கு ஒரு படிப்பு தேவையில்லை. இதையெல்லாம் மற்றவர்கள் எனக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவேதான் நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். சிறு பிள்ளைகளுக்கு நடிக்க தெரியாது, அதுகளுக்கு மாய்மாலம் மட்டும் என்று தெரியாது. இருக்கிறபடி அப்படியே பிராங்க. நாம் எல்லாரும் சிறு பிள்ளைகளாக தான் வளர்ந்துருக்கிறோம். அந்த பரிதாபம் வளர வளர பாவம் வளர்ந்து நிர்பந்தமான மனுஷன் தான். அருமான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, கவனிங்க, கவனிங்க. நமக்கு எதில் திறமை இருக்குதோ அதுல நமக்கு அதிக சோதனை வார்த்தைக்கும் இடம் இருக்கு. ஆகவே நமக்கு இருக்கிற திறமைகளோ தாளந்துகளோ தேவனாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அது தேவனுக்கு மகிமையாக நமக்கு இருக்கிற அறிவோ ஆற்றலோ திறமைகளோ வட்டவரணித்து தேவனாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இப்படி சொல்லும் பொழுது என்ன வசனம் எனக்கு ஞாபகம் தெரியுமோ? யோவான் ஸ்நானன் சொன்னார், பரத்தில் இருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒளிய. உங்களுக்கு தெரியும் மிச்சம். ஆகவே உனக்கும் எனக்கும் இருக்கிற தாளந்துகளோ திறமைகளோ கிருபைகளோ அழைப்புகளோ அபிஷேகங்களோ வல்லமைகளோ வரங்களோ வட்டவர் அந்தவர் எனக்கு அருளினது, கர்த்தர் எனக்கு தந்த. ஆகவே அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் நான் சொல்லுவேன், மனந்திறந்து கர்த்தருக்கு முன்பாக சபைக்கு முன்பாக அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். ஒரு கட்டத்தில் ஆண்டவர் ஏ சொன்னாரு, அதெல்லாம் படிக்கும் பொழுது, நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரன் போல இருக்கிறேன். யாரு? இயேசு. ஹூ இஸ் ஜீசஸ்? நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தணும். இயேசு தேவனுடைய குமார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் உள்ளவர், இயக்கங்களை கட்டுப்படுத்தும் இறைமகன் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமோ? நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரன் போல வேலைக்காரன் போல இருக்கிறேன். அண்ட் கம் அண்ட் ஃபாலோ மீ. அந்த மைண்ட், அந்த சிந்தை எனக்குள்ள வர வேண்டும், உனக்குள்ள வர வேண்டும். பூமிக்கு உப்பாக நாம் இருக்கணும்னு சொன்னா, we have to reveal Christ, we have to reveal the nature of God through our life for the glory of God.
உங்களுக்கு நான் பிரசவம் பண்றது கூட இப்ப வேற சபையில இருந்து அதிகமா பிரசவம் பண்றேன். அவர்களுக்கு இதைத்தான் நான் போதிக்கிறேன். சொல்ல வேண்டியதில் சொல்லிடுறேன், பேச வேண்டியதில் பேசிடுறேன். எப்படியாவது ஆண்டவர் இயேசுவோட வருகைக்கு சபை, we have to prepare for the coming of Christ. That is our target, that is church. சபை நோக்கம் என்ன? ஆண்டவர் இயேசுவோட வருகைக்கு. Church means you are the church. நீங்களும் நான் ஒவ்வொருவரும் சபையில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களும் சபை, சபை, சபை. So we have to prepare ourselves for the coming of Christ. இயேசுவை கர்த்தருடைய சன்னிதானத்தில் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும். அதற்கு தான் இந்த போதனை, அதற்கு தான் இந்த வார்த்தை, அதற்கு தான் இந்த வசனங்கள். ஆரம்ப பூமி ஒளிந்து போவன் அதன் மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலும் இருக்கு. புல்லுலந்தது பூவும் முதிர்ந்தது, கர்த்தருடைய வசனமும் நிலைத்திருக்கிறது. உங்களுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கப்படுறது அந்த வசனமே. கேட்க காது உள்ளவங்க கேட்கிறேன். 7 சபைகளுக்கு இயேசு கடிதம் எழுதும் பொழுது தன்னை ஆரம்பிப்பார். ஆனா முடிக்கும் பொழுது ஆவியானவர் சபைக்கு சொல்றதை காது உள்ளவன் கேட்கணும். தட்ஸ் மீன் ஆவியானவர் சபையிலே அசைவாடுகிறார், ஆவியானவர் சபையிலே செயல்படுகிறார், ஆவியானவர் சபையிலே கிரியை செய்கிறாரு. மாற்றங்களும் மனம் திரும்புதலும் உண்டாக by his word, through his word, the spirit of God is doing something among the church, among the people of God. He has to reveal the nature of God through our life. Oh, whatever we do, தர்மர தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் ஒரு நாளைக்கு தனித்தனியாக ஆண்டவருக்கு முன்பாக நிற்போம். எனக்காக மனைவி வந்து பதில் சொல்ல முடியாது. புருஷனுக்காக மனைவியும், மனைவிக்காக புருஷனும், பிள்ளை பெற்றோருக்காக பிள்ளைகளும் ஆண்டவருடைய சன்னிதானத்தை வந்து நியாயம் பேச முடியாது. அல்லது எனக்காக அவரை விடுங்க, எனக்காக இவங்க விடுங்க ஒன்று சொல்ல முடியாது. தேவஜனமே, தேவஜனமே, நான் சொல்றதை கேளு. நீ நானும் இந்த பூமிக்கு உப்பாக இருக்க சாரம் மட்டும் போய்விட்டா ஒன்றுக்கும் உதவாம். பெற்றோர் பிள்ளைகளுக்கு மாதிரியாக வாழ வேண்டும். பெற்றோர் பிள்ளைகள் பின்பற்றணும், பின்பற்றத்தக்க அளவுக்கு வாழணும். அல்லது போட தபெல்லாரும் வேதம் சொல்லுது, அவனவன் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்பு கொடுக்கணும். ஏதோ பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம், தேவன் கொடுத்த சுதந்திரங்களை ஆசீர்வாதங்களை எப்படி நாம் வளர்ந்தெடுத்திருக்கிறோம், அல்லது என்ன நோக்கம் வச்சிருக்கிறோம். பிள்ளைகள் வளர்ந்து வரும் பொழுது அவளுக்கு பெற்றோர் திருமணம் செய்கிறதுக்கு விரும்புகிறாங்க, செய்கிறாங்க, செய்து ஆகணும். அந்த இடத்துல தெரியுமோ, ஆ பிள்ளைகளுக்கு நல்ல படித்தவன், ஆ பணக்காரன், ஆ நல்ல வேலை செய்கிறவன், அதில் வசதி உள்ளவன், அவங்கள தான் பார்க்க, இதைத்தான் முன்னுக்கு வைக்கிறது. ஆ படிச்சிருக்கிறானா, பணக்காரனாக இருக்கிறானா, பட்டம் பெற்றிருக்கிறானா, ஆ காசு இருக்குதா, பொருள் இருக்குதா, ஆ இதைத்தான் முதல்ல வைக்கிறது. ஆனால் அந்த நபர், அந்த பெண்ணோ, அந்த ஆணோ உண்மையாக கத்தரை தேடுறவர்களா, அவன் தேவனுக்கு பயப்படுறவர்களா, ஆ கத்தரோடு வாழ்றவர்களா, சொல்ல போனால் அவர்களை பூமிக்கு உப்பாக்க இருக்கிறார்களா, இதையெல்லாம் நாம் முன்னிறுத்துறதில்லை. ஆ உலக பிரகாரமாக அவங்க எப்படி வசதியாக இருக்கிறாங்க, ஆ அதை பார்த்துட்டு இப்படி நடந்த காரியங்கள் நான் சும்மா பேசுறேன்னே. என் ஊழிய பாதையில் நான் கண்ட காரியங்கள், அருமையான தேவட பிள்ளைகளே, அவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க, கவனமாக இருங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருங்களுக்கு தந்த ஆசீர்வாதங்கள். ஏன்னா இதை செய்கிறோம், கடவுள் அறிவார். அன்பான தேவட பிள்ளைகளே, நம்பர் 4 நாலாவது உப்பை கொடுத்து முடிச்சிடும். இது குளிர்காலமாக இருக்கப்படியால் எனக்கு தெரியும், சீக்கிரம் 4 மணிக்கு நான் முடிப்பேன். நம்பர் 4 கவனிங்க, நாலாவது காரியம், உப்பு சுவை ஊட்டுகிறது. இட் வில் மேக் டேஸ்ட் வித் எனி ஃபுட். உப்பு சுவை ஊட்டும். எங்க நம்ம தமிழில் சொல்லுவாங்களே, உப்பு இல்லா பண்டம் குப்பையில்ன்றுவாங்க. ரொம்ப மலிவானது, ஆனால் பெரிய காரியங்களை செய்யும் இல்லையா. உப்பில்லாட்டா சாப்பாடு டேஸ்ட் இருக்காது. வேணும்னா இன்றைக்கு போய் உப்பு இல்லாமல் சமைச்சிட்டு உங்கள் புருஷமாருக்கு பிள்ளைகளுக்கு கொடுத்து பாருங்கள், ஆ என்ன உனக்கு சமைக்க தெரியாதா, ஆ என்ன அவங்க கேட்காட்டா பாருங்கள். அப்புறம் நான் உங்களை கொழி வச்சு தான் போயிடக்கூடாது. அருமையான தேவட பிள்ளை நன்றாக கவனிங்க, உப்பு சுவை ஊட்டும். இட் வில் மேக் டேஸ்ட். ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இது என்னத்தை குறிக்கிறது, நன்றாக கவனிங்க. இன்றைக்கு இந்த உலகத்தில் நான் சொல்கிறது தேவையான கவனி, இன்றைக்கு நாம் வாழுகிற இந்த உலகத்தை, என்ன நவடேஸ் நாம் வாழுகிற உலகத்தில், வாழ்க்கையில் நம்பிக்கைட்டு போய்விட்ட ஜனங்கள் ஏராளமாக இருக்கிறார். நான் சொல்றது கொஞ்சம் கவனிங்க, செந்தி. ஒருவேளை படிச்சிருக்கலாம், பணம் இருக்கலாம், ஆனால் தேர்ஸ் நோ ஹோப் இன் தி லைஃப். அப்படிப்பட்ட நபர்களுக்கு நாம் அவர்களை சந்தித்து, வாப்பா உடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறியா, உடைய வாழ்க்கையில் நம்பிக்கை தர ஒருவர் உண்டு, உடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதுக்கு ஒருவர் உண்டு, உன் ஜீவியத்தை சுவை உள்ளதாக மாற்ற ஒருவர் உண்டு, அவர்தான் இயேசு தெய்வம், உன்னை படைச்ச தெய்வம் என்று ஆண்டவர் இயேசுவை அவனுக்கு அறிவித்து, அவனுடைய நம்பிக்கை இல்லாத தன்மைக்கு தீர்வாக ஆண்டவர் இயேசுவை நாம முன்வைத்து அவனை கிறிஸ்துவுக்குள்ளே நடத்தும் பொழுது, ஆண்டவர் இயேசு அவனை ரட்சிக்கும் பொழுது, கர்த்தருடைய வாழ்க்கையில நம்பிக்கையை கொண்டு வரும் பொழுது, நீங்களும் நானும் அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே சுவை ஊட்டுகிற உப்பாக மாறுகிறோம். இன்னும் பலரை பார்க்கிறோம், வியாதியினாலே, வியாதிகள் நோய்களினாலே போராடி போராடி, ஐயோ இந்த வியாதியிலிருந்து நான் பிழைப்பேனா, தப்புவேனா, அப்படி அங்கலாய் கிருபைகள் ஏராளம். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் இயேசுவை குறித்து சொல்லி ஆண்டவர் இயேசு நோய்களை குணமாக்குவார், இன்றைக்கும் இயேசு அற்புதங்களை செய்கிறார் என்று அவர்களுக்கு சொல்லி, அவர்களுக்காக நீங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் பொழுது, அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம், நீங்கள் அவர்கள் வாழ்விலே சுவை ஊட்டுகிற ஒப்பு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க, இந்த உலகத்தில் துன்பங்களோடும் கவலைகளோடும் கண்ணீரோடும் வாழுகிற ஜனங்கள் ஏறாள். பட் வெளியில தெரியாது, வெளியில பாய்க்குள்ள பார்த்தா நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா அலங்காரம் பண்ணி அவர்கள் நடக்கிற நடையும் எடுக்கிற எடுப்பையும் பார்த்தா அட வாழ்ந்தா இப்படி எல்லாம் இருக்கணும் மட்டும் தோட்டம். ஆனா வெளில போய் பார்த்தா எத்தனை பேரை நான் தேவனுக்கு முன்பாக நான் சொல்றேன், விகற்பமாக பேசல, என்னோட வாழ்க்கையில் எத்தனையோ பேருக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன், பல நாடுகள் உட்பட எத்தனையோ பேர் நான் பா நல்லா வருவாங்க நாடு, ஆனால் ஜெபம் பண்ணி பார்த்தா ஜெபம் பண்ணி பார்த்தா கண்ணீர் விட்டாடுவாங்க, அவங்கள உள்ள உடைகிறது. நாம் அவளுக்காக ஆண்டவரிடத்தில் பறந்து பேசும் பொழுது தேவ ஆவியானவர்களை அசைவாடும் பொழுது சம்திங் இஸ் ஹேப்பனிங் இன் இன் அ வீக். நம்முடைய ஆண்டவர் உள்ளே செயல்படுகிறவர், நம்முடைய ஆண்டவர் உள்ளங்களை உருமாற்றுகிற தேவன், வாழ்க்கையை மாற்றுகிற தேவன், அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை காணப்படுற போன செய்தியில கேட்டோம் இல்லையா? எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே கவனிங்க, சுவை ஊட்டுகிற உப்பு. ஆகவே இப்படிப்பட்ட மக்களுடைய வாழ்விலே நாம் நம்பிக்கையை கொண்டு வரும் பொழுது நாம் அவருடைய வாழ்விலே சுவை ஊட்டுகிற உப்பாக இருக்கிறோம். ஃபைனலி லாஸ்ட் உப்புடைய நிறம் என்னங்க? உப்புடைய நிறம் என்ன? அது வெண்மையாக இருக்கு,
வெண்மையும்
காண போது போது அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாக விளங்குவார்கள். சுத்தம் வெண்மை, வெண்மை என்னத்தை குறிக்கிறது? சுத்தமான வாழ்வு, பரிசுத்தமான பரிசுத்தத்தை. இனி ஒரு வசனம் சொல்லட்டுமா? வெளிப்படுத்தின விசேஷத்திலே என்ற புக் ஆஃப் ரெவலேஷன்ல நீங்க பாப்பீங்களா இருந்தா 7 9 வசனத்தை வாசித்து பாப்பீங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 7 9 வசனத்தை பாப்பீங்க என்றால், எண்ணக்கணக்கற்ற ஏராளமான ஜனங்கள் வெள்ளை அங்கி தரித்தவர்களாய் இருக்குதா இல்லையா? கொடுத்தவர்களை கையெழுத்து. அப்படியா பரலோகத்துல வெள்ளை அங்கி என்னத்தை குறிக்கிறது? பரிசுத்தவான்கள், பரிசுத்தத்தை குறித்து குறிப்பிடுறது. உப்பு வெண்மையானது, வெண்மை பரிசுத்தத்தை குறிக்கிறது. அருமண தேவ பிள்ளைகளே, இதை குறித்து விளங்கப்படுத்த விரும்பல நேரம் பண்ணபடியால, நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசு சொன்னது போல பூமிக்கு உப்பாக இருக்கணுமாக இருந்தால், நான் முதல் குறிப்பிட்டது போல பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்வு அது பரிசுத்தமான வாழ்வு, பரலோக தேவனை வெளிப்படுத்துகிற வாழ்வு, பாவத்துக்கு விலகி நம்மை பாதுகாக்கிற வாழ்வு. ஆகவே நீங்கள் நானும் இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஆண்டவர் இயேசுவை வெளிப்படுத்து. பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க, கேளுங்க 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 கேளுங்க. பரிசுத்தத்தை இழந்துட்டா நம்ம ஆகாயத்தில் சிலம்பம் பண்ற போல இருப்போம், நமக்கு வேறே பரிசுத்தவான். ஆண்டவர் இயேசு பாவமற்றவர், பாவிகளுக்கு விலகினவர், வானத்திலும் உயர்ந்தவர், உன்னதமான தேவனுடைய குமாரர் இயேசுவை பின்பற்றுபவர்கள் ஆண்டவர் இயேசு சொன்னபடி பூமிக்கு உப்பாக இருக்கிறார். ஆகவே உப்பு சாரமட்டு போறதுக்கு இடம் இருக்கிறது. நம்முடைய பரிசுத்த வாழ்வுக்கு வருகிற சோதனைகள் பல உண்டு. இன்றைக்கு நான் உங்களை பிரசவம் பண்ணி அனுப்புறேனே, நாளைக்கு ஒருவேளை உங்களுடைய பரிசுத்த வாழ்வையை சுரண்டி பார்க்கத்தக்கதாக ஒரு சோதனை உங்களுக்கு வரலாம். எங்க பலவீனமாக இருக்கிறீங்களோ அந்த பலவீனங்களை வச்சு பிசாசு அடித்து உங்களை பாவத்தில் தள்ளத்துக்கு, இரகசிய பாவங்கள், அந்தரங்க பாவங்களிலே அலைமோதி கொண்டு இருக்காமல் பரிசுத்தோடும் தேவ பயத்தோடும் வாழ்வோம். ஆண்டவர் இயேசு சொன்னார், நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கீங்க, நீரும் நானும் தான். அந்த உப்பு உப்பு சாரப்பட்டு போனால் அது ஒன்றுக்கும் உதவார். கர்த்தரை சாரமுள்ள உப்பாக இவாழ வளர கர்த்தர் கிருபை செய்வராக. ஸ்தோத்திரம். எல்லாரும் பலத்திருப்போம், தயவுசெய்து ப்ளீஸ் ஜெபப்படி நாம் முடிப்போம். எல்லாரும் பலத்திலுங்க, கேட்ட தேவனுடைய வசனங்களை மனதில் வச்சிருங்க, தயவுசெய்து சிந்தியுங்க, சீதூக்கி பாருங்க, நீங்களும் நானும் பூமிக்கு உப்பாக இருக்கிறோம். ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. கொஞ்ச நேரம் ஆண்டவரே எல்லாரும் சோதனை பண்ணுமா, கரங்களை உயர்த்தி எல்லோரும் சோதனை பண்ண. கத்தாவே நீ நல்லவரப்பா, உம்முடைய கிருபை எங்களுக்கு என்றும் பொழுது. எல்லோரும் கத்தனுடைய வசனத்தை கேட்டிருக்கிறோம், இப்பொழுது நாம ஆண்டோடைய வார்த்தைக்கு, கேட்ட தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்க போறோம். எங்கு தேவன் உங்களோடு பேசினாரோ, எதை உணர்த்தினாரோ, ஆவியானவர் எதை உணர்த்தினாரோ, தயவு செய்து தேவனுடைய வசனத்துக்கு ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. ஆண்டவர் இயேசுடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். ஆண்டவர் இயேசு சொன்னது போல பூமிக்கு உப்பாக இருப்போம். கத்தனுடைய நாமத்துக்கு மகிழ்வு உண்டாவதாக. நம்மை பலப்படுத்துவாராக, களிம்புகளை நீக்குவாராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, நன்றி தகப்பனே.